1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 தேதி. இது திலீபனுடன் 3 நாள். காலை 6 மணிக்கு துயிரெழும்பிய திலீபனின் முகத்தை பார்த்து எனக்கு ஒரு கணம் அதிர்ச்சியாயிருந்தது. காரணம், அவரின் உதடுகள் இரண்டும் பாலம் பாலமாக வெடித்து வெளுவி போயிருந்தன. கண்கள் நேற்றைக்கு இருந்ததை விட இன்னும் சற்று உள்ளே போயிருப்பது போல் தோன்றியது. முகம் வறண்டு காய்ந்து கிடந்தது. தலை குழம்பியிருந்தது. பல்விளக்கி முகம் கழுவவில்லையோ? இல்லை வாஞ்சி அண்ணன், வேண்டாம். கலைந்திருந்த தலைமயிரை நானே அவர் அருகில் சென்று வாரிவிடுகிறேன். அவர் இன்னும் சிறுநீர் கழிக்கவில்லை. வெளிக்கு போக இல்லையோ என்று மெதுவாக கேட்டேன். போக வேணும் போலதான் இருக்கு. சரி, கீழே இறங்கி வாங்கோ என்று கூறிவிட்டு மேடையை விட்டு நானே முதலில் இறங்கி கீழே இறங்குவதற்கு உதவி செய்ய முயன்றேன். வேண்டாம், விடுங்கோ, நானே வருகிறேன் என்று என் கையை விலக்கிவிட்டு தானே கீழே குதிக்கிறார். மனதை எவ்வளவு திடமாக வைத்திருக்கின்றார் என்று எனக்குள்ளேயே ஆச்சரியப்பட்டேன். மறைவிடத்திற்கு சென்ற அவர் சிறுநீர் கழிக்க முடியாமல் சிரமப்பட்டார். 5 நிமிடம், 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடம் நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் எதுவித பயனும் ஏற்படவில்லை. அவரை பார்க்க எனக்கு வருத்தமாக இருந்தது. என் கண்கள் என்னை அறியாமலேயே கலங்குகின்றன. மேடையின் வலப்புறத்தில் ஏறி அமர்ந்த திலீபன் தூரத்தில் தெரியும் வழக்கமான ஆட்களை அழைத்து உரையாடத் தொடங்கினார். கண்டபடி பேசினால் களைப்பு வரும், கொஞ்சம் பேச்சை குறையுங்கோ என்று அவரை தடுக்க முயன்றேன். ஆனால் என்னால் முடியவில்லை. தனக்கே உரிய சிரிப்பை என் வார்த்தைகளுக்கு பதிலாக்கிவிட்டு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். கடைசியாக அவர் தண்ணீர் அருந்தி 45 மணித்தியாலங்கள் முடிந்துவிட்டன. இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் அவர் இப்படி தன்னைத்தானே வருத்திக்கப் போகிறார்? இப்போதே சிறுநீர் கழிக்க முடியாமல் கஷ்டப்பட தொடங்கிவிட்டார். இன்னும் 2 நாட்கள் போனால் என்னென்ன நடக்குமோ என்று எண்ணிய நான் அவரின் காதுக்குள் குசுகுசுக்கிறேன். என்ன பகுடியா பண்றீங்கள்? ஒரு சொட்டு தண்ணீரும் குடிக்க மாட்டேன் என்ற நிபந்தனையுடன் தானே இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கின நான். பிறகு எப்படி நான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கேட்டீங்கள் என்று ஆவேசத்துடன் என் மீது பாய்கிறார். இல்லை, இப்பவே உங்களுக்கு செலம் போறது நின்று போச்சு. இனியும் நீங்கள் தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் மேலும் மேலும் கஷ்டமாக இருக்குமே, அதுக்காகத்தான் கேட்ட நான் என்று அசடு வழிய கூறியவிட்டு வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டேன். இனிமேல் என்னை தண்ணி குடிக்க சொல்லி கேட்க வேணாம். உண்ணாவிரதம் என்றால் என்ன? தண்ணீர், குளுக்கோஸ், இளநீர் எல்லாமே உணவுதான். இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு எவ்வளவு நாளும் உயிர் வாழலாம். ஆனால் அது உண்ணாவிரதம் இல்லை. உண்ணாவிரதம் என்றால் அதுக்கு அர்த்தம் வேணும். ஒரு புனித இலட்சியம் நிறைவேற வேண்டும் என்றதுக்காகத்தான் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறது. இது வரும் அரசியல் லாபத்துக்காக தொடங்கப்பட்டதல்ல. வயிறு முட்டை குடித்துவிட்டு மக்களையும் ஏமாற்ற என்னால் முடியாது. அவரின் பேச்சில் இருந்த உண்மைகள் எனக்கும் தெரியும். ஆனால் திலீபனின் உயிர் மிகவும் பெருமதி மிக்கது. அதை எப்படி வருந்த விடுவது என்ற ஏக்கத்தில் தான் நான் அப்படி கேட்டேன். ஆனால் அவர் தன் உயர்ந்த சிந்தனையால் என் பேச்சுக்கு ஆப்பு வைத்து விட்டார். நேரம் செல்ல செல்ல நல்லூர் ஆலய மைதானம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. கடந்த 2 நாட்களாக ஆயிரக்கணக்காக வந்திருந்த சனக்கூட்டம் இன்று லட்சத்தை தாண்டியிருந்தது. யாழ்ப்பாண நகரத்தில் உள்ள கல்லூரிகளிலிருந்து மாணவ மாணவிகள் காலை 9 மணி முதல் வரிசை வரிசையாக வெள்ளைச் சீருடையில் அணிவகுத்து வந்து மைதானத்தை நிறைக்கத் தொடங்கினர். திலீபன் தமிழீழ விடுதலை புலிகளின் அங்கத்தவர் என்ற நினைப்பு விடுபட்டு தமிழினத்தின் பிரதிநிதி என்ற எண்ணம் தான் சனக்கூட்டத்தின் மத்தியில் நிறைந்திருந்தது. ஒலிபெருக்கியில் காசியானந்தனின் கவிதை ஒன்று முழக்கமிட்டுக் கொண்டிருந்தது. திலீபன் அழைப்பது சாவையா? இந்த சின்ன வயதில் இது தேவையா? 3 நாளான இன்று 2 மேடையில் சூடான பேச்சுக்களும் கண்ணீர் கவிதைகளும் முழங்கிக் கொண்டிருந்தன. பேச்சாளர்களில் ஒருவரும் எமது தீவிர ஆதரவாளருமான காங்கேசந்துறை கருணானந்த சிவம் ஆசிரியர் அவர்கள் பேசினார். தியாகி திலீபனின் உயிர் விலை மதிப்பெற்றது. அவர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மட்டும் உரியவர் அல்ல, அவர் தமிழினத்துக்கே சொந்தமானவர். அப்படிப்பட்ட திலீபன் அவர்கள் ஒரு சொட்டு நீராவது அருந்தி தன் உடலை காப்பாற்ற வேண்டும். அவர் தன் பிடிவாதத்திலிருந்து இறங்கி நீருணவு அருந்தி எம் கவலையை போக்க வேண்டும். இது எனது வேண்டுகோள் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கும் லட்சக்கணக்கான மக்களின் வேண்டுகோளும் இதுதான். இந்த பேச்சை கேட்ட திலீபனின் முகம் வாடியதை நான் அவதானித்தேன். தான் பேசப்போவதாக கூறினார். அவரிடம் ஒலிவாங்கியை கொடுத்தேன். இந்த மேடையில் பேசிய ஓர் அன்பர் என்னை நீருணவு அருந்தும்படி கூறியது என்னை அவமானப்படுத்துவது போல் இருக்கிறது. நான் இந்த மேடையிலே நீராகாரம் எதுவும் எடுக்காமல் தான் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தேன். இறுதி வரை இந்த லட்சியத்தில் இருந்து மாறமாட்டேன். நீங்கள் இந்த திலீபனை நேசிப்பது உண்மையாக இருந்தால் தயவு செய்து இனிமேல் என்னை யாரும் நீராகாரம் அருந்தும்படி வற்புறுத்த வேண்டாம். உங்கள் திலீபனுக்கு நிறைந்த மனக்கட்டுப்பாடும் தன்னம்பிக்கையும் உண்டு. என் கோரிக்கைகளை இந்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் நீரே எடுக்காமல் இறப்பேனே தவிர இந்த அற்ப உயிரை காப்பாற்றுவதற்காக என் லட்சியத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். அவர் பேசி முடித்ததும் கனமாக பெய்து கொண்டிருந்த மழையும் ஓய்ந்துவிட்டது. அன்றிரவு திலீபன் சிறுநீர் கழிக்க முடியாமல் மிகவும் அவஸ்தைப்பட்டார். வைத்தியர் ஒருவரை அழைத்து வந்து அவரை பரிசோதிக்க ஏற்பாடு செய்தோம். ஆனால் திலீபன் அதை மறுத்துவிட்டார். எந்தவித பரிசோதனையும் சிகிச்சையும் தான் இறக்கும் வரை தனக்கு அளிக்கக்கூடாது என்று உறுதியாக கூறிவிட்டார். அன்று அவர் கஷ்டப்பட்டு உறங்கும் போது நேரம் நள்ளிரவு 1 மணி. அவரின் நாடி துடிப்பு குறைந்திருந்தது.